ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு விரண்மிண்டர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுருளை திறமையேற்கொண்டு அதில் இன்று சிந்திக்க வேண்டியது பெரிய புராணம். நம்முடைய நாயன்மார்களை பற்றிய ஒரு பெரிய அமைப்பை வைத்தால் இயற்பெயரும் காரணப்பெயரும் இந்த இரண்டு வகையில் அமைந்திருக்கிறது நம்முடைய நாயன்மாருடைய திருப்பெயர்கள். அதுல 9 பேரை விட்டு விடுகிறோம் தொகையடியார் என்று. அது நம்ம எல்லாம் மிகுதியான ஒரு கூட்டத்தை வைத்து சொல்கிறோம். தில்லைவானந்தனர், பத்தராய்ப்பணிவார் என்று சொல்றோம். அதை விட்டுவிட்டு தனியாக வருகின்ற அடியவர்களை பற்றி பார்த்தோமானால் எத்தனை அடியவர்களுக்கு தாய் தந்தையரால் இடப்பட்ட பெயராக இயற்பெயராக இருக்கின்றது, எத்தனை அடியவர்களுக்கு அந்த இயற்பெயர் தெரியாமல் காரண பெயர்கள் இருக்கின்றன என்பதை பற்றி ஒரு எண்ணினால் அந்த எண்ணத்துல நல்லது, அதை தவிர கொஞ்சம் நெறியாக எண்ணணும். அந்த வகையில வருகின்ற பொழுது இப்பொழுது விரல் மிண்டர் என்ற ஒரு அருமையான பெரியவர் இருக்கிறார். இந்த விரல் மிண்டர் என்பது உண்மையிலேயே தாயிருந்தியரால் இடப்பட்ட பெயரா என்றால், அந்த பெயரை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கிற பெயர் இப்பொழுது இருக்கிற நீங்க ஷோ அல்லவா, இந்த பெயர்லாம் விட்டுருக்கேன், இதை நம்ம பெயராம கருதுல அல்லவா, சுரேஷ் நரேஷ் கரேஷ் தரேஷ் எல்லாம் அப்படி வந்தா தான் தமிழன் தமிழன் ஆகிறானா அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த தமிழர்கள் விட்டுருவோம். ஓரளவு மரபு நிலை பிழையாது இருக்கிற தமிழர்கள் ஒரு 20 ஆண்டுக்கு முன்னே இருந்த அந்த பெரியவர் வரையிலும் வைத்த பெயர்களை பார்க்கின்ற பொழுது ஒன்று இறைவன் பெயரை வைப்பார்கள் அல்லது தாத்தா பெயரை வைப்பார்கள். பெயர்னால என்னன்னு கேட்டா தாத்தாவினுடைய பெயரை உடையவன் பெயர் என்று வைப்போம். ஆனா ஒரு பையனுக்கு பெயர் வச்சுடலாம், 2-3 பையன் இருந்தா ஒரு பையன் அந்த பெயர்னா இருப்பான், மறுபையெல்லாம் குலதெய்வம் மற்ற இது அப்படி தாண்டவர்கள் பெயர் அப்படி வச்சிருவான் வச்சிருப்பான். இப்படிதான் இருந்தது. இப்பதான் எதுவும் இல்லாம இந்த சுரேஷ் நரேஷ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது சரி, அது நம்ம அந்த அந்த உலகத்தை நாம் விட்டே விடுவோம். அது நமக்கு வேண்டியது விட்டார் உலகம் என்று உந்தி பெற. ரொம்ப அருமையான சொல்லுது பாத்தீங்களா, விட்டார் உலகம் என்று உந்தி பெற. யார் தெரியுமா? சைவ சித்தாந்தம். எட்டு கொண்டார் தமை தொட்டு கொண்டேன் என்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற. ஆமா, எந்த ஒன்றில் ரொம்ப அழுத்தமான பிடிப்பு இருக்குதோ அந்த பிடிப்பு வந்தோட மற்றதை தானா விட்டுடும். இது சைக்காலஜி முறை கூட. நான் வேடிக்கையா கூட சொல்றது உண்டு, பையன் கல்யாண பிறகு ஆன பிறகு ஒரு மாறுதல் இருக்கிறான்னு சொல்றோம், இருக்கத்தான் செய்யும். இதுவரையும் இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன பிள்ளையில அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா, கொஞ்சம் தூரம் வளர்ந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் 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 அல்லவா இப்படி. அப்புறம் அது பிறகு ஒரு பணிக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு திருமணம் ஆன பிறகு மனைவி 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 அப்படிதான் வேற என்ன பண்றது. அப்புறம் ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தைகள் ஆ மக்கள் 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 மீதின் உணர்க்கின்றோம் மற்ற சொற்கின்றும் ஜிபிக்கும். இப்படி ஒன்றை பற்றுகின்ற பொழுது இன்னொன்று தாமாக நிகழும். அதுக்குதான் பற்ற வேண்டியதை தக்கதாக பற்றுக என்றார் திருவள்ளுவர். ரொம்ப அருமை. ஒன்றை பற்றிதான் இருக்கு மனசு, சந்தேகம் இல்லை. அந்த பற்றுகின்ற பொருள் நல்ல பொருளாக இருக்கட்டும், உயர்ந்த பொருளாக இருக்கட்டும். அது எது சாமி என்ன? பற்றற்றான் பற்றினை பற்றுக என்று ஒரு முதல் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல் ஞானி திருவள்ளுவரே. திருவள்ளுவர் மாற்றமே முதல் ஞானி திருவள்ளுவர் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல. அதுக்கு முன்னே நமக்கு இருந்திருக்கிறார்கள், ஆனா அவங்க எல்லாம் தெரியல. தொல்காப்பியம் தொல்காப்பியம் விட்டா திருவள்ளுவர் அப்படி அப்படி திருமூலர் இப்படி வந்துட்டோம் இல்லைங்களா. இன்றைக்கு இருப்பதில் நம்ம பழமையானவர்களாக முதன்மையானவர்களாக இருப்பவர் திருவள்ளுவர் தான். அதனால ஒன்றை பற்றிய பிறகு தானா நிகழ்ச்சி, இது இயற்கை. அது போட்டோம். அப்படி பருவதும் போது நாம் எதை பற்றுகிறோம் என்றால் மரபு வழியும் இறை வழி உணர்வையும் நம் முன்னோர் வழியும் பற்றுகிறோம். எனவே அதனால் இந்த சுரேஷ் நரேஷ்ங்கிறத விட்டார் உலகம் என்று உந்தி வரும். இதை நம்ம வேண்டியதில்லை. அப்படி வரும்போது விரல் மிண்டர் என்ற பெயர் உண்மையா அப்பா அம்மா வைத்த பெயராக இருக்க முடியாது போலத்தான் தோன்றுகிறது. ஏன்னா மிண்டர்னு ஏதாவது பேர் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அது மாதிரி விரல் மிண்டரம், விரல்னா வெற்றின்னு அர்த்தம். வெற்றி கொள்வதில் தலையாயவர், அந்த வெற்றி பெறுவதில் மிண்டர். கொஞ்சம் வன்மையாக இருந்தேன் அந்த வெற்றி பெறுவர், உறுதிப்பாடா இருந்து வெற்றி பெறுவர். ஆனால் அந்த வெற்றி எப்படி இருக்கும்னு கேட்ட, எல்லாராலும் போற்றுவதற்கும் பாராட்டுக்கூடியதான வெற்றியா இருக்கும். ஒண்ணும் இல்லாம நான் அந்த மேல இருந்து மாடியிலிருந்து பொத்துன்னு குதிக்கிறேன் பார் அப்படின்னு குதிச்சு கைகால முடிச்சுக்கிட்டேன்னா அது மிண்டர்ல, அது விரல் மிண்டர்ல. அது வந்து என்னன்னு கேட்டா தவறான முறையில வந்த மிண்டர். உண்மையிலேயே ஒரு சாதனை, அந்த சாதனை வந்து தக்கதாக இருந்து உறுதியாக இருந்து அதில் வலிமையோடு ஒன்று இந்த உறுதிப்பாட்டில் வலிமையாக இருப்பவருக்கே அது விரல் மிண்டர். அப்படி வெற்றி கொள்வதில் நல்ல வலிமை மிக்கவர், உறுதிப்பாடுடையவர் என்ற பெயர். அதனால அந்த பெயர் நமக்கு வந்து கொஞ்சம் காலப்போக்களுடைய கொள்கின்ற அந்த உறுதிப்பாட்டைக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்க வேண்டுமே தவிர தாயின் இருக்க முடியாது என்று சொல்லுவோம். இப்படி பாத்தீங்கன்னா பெரும்பாலான பெயர்கள் அப்படித்தான் இருக்குது.
இன்னும் சில சமயங்கள்ல இயற்பெயர் இருக்குது, அதாவது அப்பா அம்மா வச்ச பெயர் இருக்குது, அது பின்னால அந்த இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பெயர் வந்தவன் அது தானா விட்டு போயிருக்கு. நம்ம காரைக்காலமையா இருக்கு அப்படின்னா, புனிதவதினா எத்தனை பேருக்கு தெரியும், தெரியாது. மருணிக்கியார் தலைப்பே நம்ம கொடுக்க விட மாட்டோமே, மருணிக்கியார்னு கொடுக்குமா, மூச்சையே பெரிய மாட்டோம். நாவரசர்னாதான் விளங்குது, ஆனா அப்பா அம்மா வச்ச பேர் போயவே போட்டு இல்ல. அது போல ஞானசம்பந்தருக்கு அப்பா அம்மா பெயர் வச்சது என்னதுன்னே தெரியல. ஞானசம்பந்தம்ங்கிறது மூன்றாம் வயசுல ஞானத்தை ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட பிறகு வந்த பெயரை தவிர இயற்பெயரானது அது எதுவோ தெரியல. அறிகளையும் அதான் நம்ம மணிமா திரு தேக்கலா கூட சிவஞான சம்பந்தர் ஆயினார் ஆயினார் என்று சொன்னார். எனவே மூன்றாம் வயதுல குளத்தங்கரையில வந்து இந்த தாய் தந்தை நீங்க அந்த தாய் தந்தை நாள் கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் உண்ட பிறகு சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்று சொன்னார். அதுவே அந்த காரண பெயர் தான். அப்படி பல பெயர்கள் அப்படி எல்லாம் இந்த பெயரை பற்றி ஒரு எண்ணம் என்னன்னு. இடங்கடியார் ஒன்னும் வழங்கல, கோட்புரியார் அதாவது கொள்கையில புலி மாதிரி புடி புடிப்புடையவர், இதெல்லாம் எண்ணி பார்க்கிறோம், எண்ணியவதை எழுதுவோம். திருவருள் அது நல்லது ஆயிட்டு உறுதியாயிட்டே இருக்கு. இடம் கடியார், இடம் இடம் என்றால் நான் என்னுடைய கருத்தை எழுதியிருக்கிறேன். இடம் என்பது மனம் எந்த எதை இடமாக கொள்ள வேண்டும், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். யாரு அப்பர் சுவாமி? இந்த அப்போ நெஞ்சத்தை யாருக்கு எது எதுல யாருக்கு வைக்கணும், இறைவன் எழுந்தொழுவதற்கு இடமா வைக்கணும். எனவே தன் நெஞ்சத்தைய பெருமான் எழுந்தொழிப்பதற்குரிய இடத்தை வைத்தவர் அந்த நிலையிலிருந்தும் சிறிதும் கழியார் நீங்காதவராயினார். அப்போ பெருமானை நெஞ்சிலேயே கொண்டு அதிலேயே அது நின்றும் நீங்காது இருந்தவர் இடங்கடியார் என்று சொல்றோம். நம்முடைய யுகத்தினாலே ஏதோ படிச்சு சொல்றோம். அப்ப எனவே காரண பெயராதான் இருக்குது. கலியநாயனார் கலியன் கலியன்கிற ஞான சம்பந்தரே கூட சொல்ற தன்னை வந்து கலியன்கிற. ஆனா கலி என்பதற்கு என்ன பொருள் கேட்டா, வறுமை என்ற பொருளும் உண்டு, கலி என்ன செல்லும் என்ற பொருளும் உண்டு. என்ன பண்றது, கலியை வாராமே வறுமை நீங்க. இன்னொன்னு கலி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு
அங்க செல்லும் மிக்க மதுரை அர்த்தம், வறுமை மிக்க மதுரை அர்த்தம்.
கலி என்ன வளம் மிக்கவன் என்ற பொருள் இருக்கலாம், அப்படி இருக்கலாம். என்ன பண்ற
இப்படி எல்லாம் கலிக்கம்பர்
இருக்குது. நீ அது என்ன ஒரு தனியா எடுத்து வைத்துக் கொண்டு பெயர்களை பற்றி அல்லவா, நாயன்மார்களின் திருப்பெயர்கள் என்று வைத்து ஒரு எண்ணியதை எழுதணும்னு சொன்னா இது நல்லதா இருந்தா ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா இது மறுக்கப்பட்டு வேறொரு கருத்தா அது நிலை பெறும் அல்லவா, அதுக்காக ஒரு கருத்து அல்லது அப்படி வைக்கலாம் என்று சொல்லலாம். அது போல இங்கு வரும்போது விரல் மிண்டர் என்று சொன்னால் தான் கொண்ட பிடிப்பிலே வெற்றி பெறுகின்ற அளவில் அவருடைய உறுதிப்பாடுடையவர், தாம் கொண்ட கொள்கையில் உறுதிப்பாடுடையவர், அதில் வெற்றி கொள்வதில் உறுதிப்பாடுடையவர் என்ற பொருள் அமைந்திருக்கிறது. அதை வைத்தா நமக்கு ஏற்றாலும் இப்படி வரலாறு சொல்லப்படுவதற்கும் அதுக்கும் பொருத்தமாகவும் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி இப்பொழுது இவர்கள் தோன்றிய நாட்டை பற்றி நமக்கு சொல்கிறார். முதல் பாட்டு, விரை செய்ரும்பும் தொடையிதடி வேணியார்தம் கடல் பரவி பரசு பெரு மாதவ முனிவன் பரசுராமன் பெருநாடு. சேர நாட்டில் அப்படி ஒரு நினைப்பு சொல்றாங்க. சேர நாட்டில் இந்த பரசுராமன் இது மாதிரி சில முனிவர்கள் வந்து அங்க தொடர்புடையதாக சொல்லி இன்றைக்கும் கூட அது மாதிரி எல்லாம் எண்ணி எங்களுக்கு அந்த மாதிரி அவங்க கோத்திரம் இவங்க கோத்திரம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற நிலைமை இருக்குது. அப்படி வருகின்ற பொழுது சேர நாடு இது, பரசுராமர் தவம் செய்து பெருமானுடைய திருவுருள் பெற்ற நாடு அந்த சேர நாடு மலைநாடு என்று சொல்கிறார். ஆகவே விரை செய்ரும்பும் தொடையிதழி வேணியார்தம் கடல் பரவி, அந்த பரசுராமன் யாரை வணங்கியவர் என்றால் பெருமானை வணங்கியவர். பெருமான் என்பது கொண்டை அணிந்திருக்கின்ற சிவபெருமான். அந்த சிவபெருமானை வணங்கி பெரும் தகுதியெல்லாம் பெற்ற நாடாம். தவ முனிவன் பரசுராமன் பெருநாடு. அந்த நாட்டில் திரை செய் கடலின் பெருவளனும் திருந்து நிலனின் செழுவளனும் வரையில் வளனும் உடன் பெருகி மல்கு நாடு மலைநாடு. நம்முடைய இலக்கண நூல்கள் நிலங்களை ரொம்ப ஐந்து நிலங்களாக பிரித்தன. ரொம்ப அருமையான பகுதி. நம்ம தசாமூர்த்தியோட சொல்லும்போது இப்ப தொல்லாப்பியம் பெரும்பாலும் அவங்களுடைய எண்ணத்தினாலதான் அது பெரும்பாலும் தொடங்கி வந்திருக்கு. ஆட்சி இப்ப சொல்லதிகாரம் வந்திருக்கிறோம் இந்த தரத்துல. இடையியல் இடையியல் உரியல் எச்சியல் முடிஞ்சிருச்சுன்னா பொருளதிகாரம் தான். இந்த முதல் இரண்டும் கொஞ்சம் மொழி பற்றியது. பொருளதிகாரம் சமுதாயம் பற்றியது, சமுதாயம் பற்றியது. அப்ப தமிழருடைய சமுதாயத்துல பல்வேறு கருத்துக்களை நாம் எண்ணுவதற்கு காரணமாக இருப்பது பொருளதிகாரம் தான். இதுதான் எந்த மொழியிலும் இல்லைன்னு சொல்றாங்க. இலக்கணம்னு சொன்னா மொழி பற்றி இலக்கணம் இருக்கே தவிர சமுதாயம் பற்றி இலக்கணம் இல்லை. சமுதாயம் பற்றிய செய்தி இருக்கலாம், அதை இலக்கணம் என்ற அமைப்பில் கொண்டதில்லை.
நம்முடைய தொல்காப்பியம் எத்தனையோ கிமுக்கு முன்னாலே எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று சொல்லுவோம். இப்படி சொன்னோன்னா ஒருத்தருக்கு கோபம் வந்துட்டு, ஒரு சிவாச்சாரியார், எங்களுக்கு பொருளே இல்லையா, பொருள் என்னையா பொருள் இருக்கு, வேதங்கள் என்னென்ன சொல்லுக்கு என்ன பொருள், ஐயா அது லெக்சிகன் அகராதி, நீங்க பொருள் பொருள் நினைக்கிறான்னு கேட்டா பொருள் ரெண்டு தான் உங்களுக்கு தெரியுது, சொல்லுக்கு பொருள் சொல்லுகிறது, ரூபானா பைசா பொருள் நினைக்கிறேன், இது ரெண்டும் அல்ல நாங்க சொல்ற பொருள், அது விளங்கல அவருக்கு விளங்கல, வர முடியல இல்லையாவது இல்லையான்னு, இல்லையா தாத்தா இல்ல, நாங்களாவது வடபடி படிக்கல, சிவஞான சாமி வடபடி படித்தவர். இந்த பொருளதிகாரம் என்ற ஒரு அமைப்பு எந்த மொழிக்கும் இல்லை, இலக்கணத்தோடு ஒன்று சேர்ந்தது, வர வரபடி அழகா படித்த மனுஷன், அதனால அதனால அவருக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்க பொருள் பொருள் என்பது என்று கேட்டா, இந்த வாழ்க்கை சமுதாய அறத்தை இரண்டாக பிரித்து, இது அகம் இது புறம் என்று பிரித்து, அகம் அக ஒழுக்கம் எப்படியெல்லாம் இருக்க அமைய வேண்டும் என்றும், புற ஒழுக்கம் எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்று பிரித்த பாகுபாடு தமிழன் கண்ட பொருள் இலக்கணம் தான் இருக்கு. அனுபவிக்கலையே அனுபவிக்கலையே, இப்ப கூட ஐயா சொன்னாங்க பல பேர் வல்லியேன்னு, அது நாம என்ன பண்றது, அது அது அதுக்கு நீங்க ஒரு திருக்குறள் ரொம்ப அருமையான திருக்குறள், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார், திருவள்ளுவர் அது எதுல இன்பத்துறைக்கே அப்படித்தான் தருவர், நீங்க இது கிடக்கிட்டு இது அறிவுத்துறை, மலரினும் மெல்லிது காமம், இந்த காமம் காமம்னா இவன் என்ன நினைக்கிறான் கேட்டா விலங்கு மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏதோ உடல் உறவு கொள்ளுவதுதான் சீக்வல் டு என்று கருதுனான், இந்த உடல் உறவு என்பது அந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற பிணைப்புல எத்தனையோ ஒன்றில அதுவும், அதனால வாழ்க்கையில ஒரு மனைவியோடு வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கு இல்லறத்துல, இந்த உடல் உறவு என்பது அது ஒரு பகுதி அவ்வளவுதான், அதை விட எத்தனையோ இருக்க, திரு அவரே சொன்னாரு, கண்ட காண்டல் அப்புறம் கேட்டு அப்புறம் உண்டு உயிர்த்து உற்றறிதல், இந்த உற்றறிதல் என்பது ஒன்று, ஆனா அது ஒன்றுதான் அல்ல, காண்டலில் கேட்டலில் உண்டலில் உயிர்த்தலில் இதுலாம் ஒண்ணு தலைப்படலையுமே, அதனால மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர், அதுல இந்த மாதிரி முழுமையாக எண்ணுவது என்பது சிலர் தான் அந்த செவ்வி தலைப்பட்டவருங்கிறார். அப்ப திருவள்ளுவர் மனைவியோடு இருந்தவன் எல்லாம் பெற்றவன் சொல்லல, அதுல ஏதோ ரொம்ப குறைந்த அளவுதான் போறாங்க, அது மாதிரி சிலர் தான் செவ்வி தலைப்படுவார், நம்ம என்ன பண்றோம் அல்லவா, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியல விட்டுருவோம். எனவே இந்த மாதிரி வருகின்ற பொழுது இந்த இவர் நம்முடைய சேக்கிரார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது ஒரு அருமையான குறிப்பை சொல்லுகிறார், அது இலக்கண அமைப்பில் ரொம்ப அருமையா இருக்கு, ஒரு தலைப்பு எழுதணும், சேக்கிழார் பெரி திருத்தொண்டர் புராணத்தில் காணும் இலக்கண மரபுகள் என்று, இலக்கண மரபுகள் என்னன்னு இதெல்லாம் கொஞ்சம் போயிருக்கார், சி கே எழுதியிருக்கிறார், அவர் ஓரளவு போயிருக்கிறார், இன்னும் மேலும் போகணும் மேலும் போகணும் அல்லவா, போக வேண்டிய இடங்கள் பல இருக்கு, அதுல இப்ப வந்து நான் நிலங்களை பிரித்திருக்கிறார்கள் தொல்காப்பியம் தான் பிரிச்சது, இன்னைக்கு இருக்க நூல்ல பிரிச்சதா தெரிஞ்சது முதல்ல தான், நிலங்கள் நான்கு என்றது, ஒன்று நல்ல மலைகள் மலைகளை சேர்ந்த இடங்கள் நீங்க பார்க்கணும், அடுத்தது நல்ல கடல் கடலை சேர்ந்த இடங்கள், வயல் வயலை சேர்ந்த இடங்கள், நல்ல பசும்புல் பெருவழி அதை சேர்ந்த இடங்கள், இப்படி நான்காக பிரித்தாங்க. இப்ப இந்த பசும்புல் சேர்ந்த இடங்கள்ங்கிறது ரொம்ப வர வர குறைஞ்சு போச்சு, ஏன்னா எல்லாம் வீடா போட்டுது, வயலே பெரும்பாலும் வீடாகுது இல்லவா, மருதமே வயலாகுது, வயல்லாம் கூட வீடாயிட்டுது, இந்த பசும்புல் சார்ந்த இடங்கள் குறைவு, அதனாலதான் கால்நடை வளர்ச்சி இப்ப குறைஞ்சு போயிடுச்சு, கால்நடை வளர்ச்சி குன்றுவதற்கு காரணம் பசுமுள் மாடு மேயுமே எங்க மேயிறது, ஆணாயிரம் குண்டி மேய்ச்சார் அல்லவா, திருமூலர் மேய்ச்சார், பெரிய புராணத்தில் பாத்தீங்களா மாடு மேய்ச்சவங்க, பெரிய அரியவர்களில் மாடு மேய்த்தவர்கள் யாரு, இயல்பாகவே மேய்ச்சவர் ஒருத்தர், அவர் ஆணாயர், செயற்கையா மேய்ச்சவங்க ரெண்டு பேரு, சண்டிகேஸ்வரரும் திருமூலரும், அதெல்லாம் பரம்பரை, இது பஞ்சத்துக்கு ரெண்டும் இப்படிலாம் கூட ஆராயலாம், தலைப்பு கொடுக்கும் போது என்னன்னு கேட்டா பெரிய புராணத்தில் ஆணிரை மேய்த்தவர்கள் மாடு மேய்த்தவர்கள் என்னமோ போல இருக்குது, ஆணிரை மேய்த்தவர்கள் பரவாயில்ல, அதெல்லாம் ஏமாத்துற வேலை, ஏமாத்துறேன்னா ரெண்டாவது அதன் வாயிலாக ஒரு ஆணிரைங்கிற பெயராவது தெரியட்டுமே, ஆவின் பால்ங்கிறது தெரியல இல்ல தெரியுதில்ல உனக்கு, அதுல ஆவின் மேல திருத்தொண்டர் புராணத்தில் நம்ம இப்படியே கூட தலைப்பு கொடுத்து பேசலாம் பேசலாம், ஆணிரை மேய்த்த அடியவர்கள் எப்படி இருக்கு சாமி நல்லா இருக்கா, ஆணிரை மேய்த்த அடியவர்கள் அருமையா இருக்க தலைப்பு, ஏன்னா மூணு இருக்கு அதுல, அதுக்காக தான் ஆணிரை மேய்த்த அடியவர்கள் ஆடா ஆடா இப்படி ஒரு தலைப்பு கொடுப்ப, மூணையும் ஒத்து நோக்கலாம் இப்படியே வச்சுக்குவோம் வச்சுக்குவோம், ஆணிரை மேய்த்த அடியவர்கள்
அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒருத்தர தான் சொன்னோம் திருமூலர இப்படி தானுங்க தோணும். என்ன பண்றது இப்ப நான் எனக்கு தோணுச்சுன்னு அர்த்தம் இல்ல, சத்தியமே எனக்கு தோணல. இவ்வளவு பேருடைய முகம் அப்படியே சேர்ந்து ஒரு எண்ணம் வருது பாருங்க, அதில் தோன்றியது. யானுடைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையினாரே, அது மாதிரி நான் சொல்லும் தலைப்பெல்லாம் இங்கு முன்னிருப்பவருடைய அந்த அறிவு அல்லவா, அந்த அறிவு தாக்கம் அப்படி வந்து வருது. அதுல ஆணிரை மேய்த்த அடியவர்கள் அப்படி சரியா போச்சு. ஒரு தலைப்பு பாருங்க, இது நாங்க மூணு பேரும் போட்டு தள்ளப்பட்டு சொல்லிட்டு வர்றோம். இப்படி தலைப்பு என்ன கொடுக்கறது என்ன கொடுக்கறதுன்னு, நம்ம தட்சிணாமூர்த்தியவர்கள் கோபால் நாங்கள் அப்படிலாம் ஈஸ்வரப்பெல்லாம். இப்பதான் தலைப்பு சரியா போச்சு, ஆணிரை மேய்த்த அடியவர்கள். இந்த ஆணிரை மேய்த்த அறிவர்கள் இருக்காங்களே, அதுல ஆணாயர் ஒருவர் தான் எப்பொழுதுமே அந்த 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 மரபில பிறந்து வந்தவர். எஞ்சு இருவரும் ஒவ்வொரு காரணம் பற்றி இடையமாக மேய்த்தவர். அதிலும் கூட இன்னும் சொல்ல போனா சண்டிகேஸ்வரராவது சில நாள் மேய்த்தார், திருமூலர் ஒரு நாள் மேய்த்தார். சிவ சிவ சரி, இப்படி எல்லாம் அந்த அமைப்பின் பொழுது இந்த பசும்புல் பரப்பு இல்லாமையினாலே இந்த ஆணிரைகள் மற்ற மாடு ஆடு மாடுகள் எல்லாம் குறைஞ்சே போச்சு. ஆடு மாடு இல்லாமையினால அதனுடைய எருக்கள் பயன்படுத்த முடியாம போச்சு. விஞ்ஞான வளர்ச்சியில் அந்த எருவெல்லாம் நம்ம குப்பைன்னு சொல்லிவிட்டோம். இப்ப என்னென்னமோ ரசாயனத்தை போட்டோம், போட்ட உடனே என்ன பண்ணது, மண்ணு வெடிச்சு போய். அதனால பார்த்தா மண்ணு தன்னுடைய இதெல்லாம் ஆற்றல் எல்லாம் இழந்து போய் ஆற்றல் இழந்து தனியா தவிக்குது. அதுக்கு ஏற்ப அடிநிலையில் தண்ணீர் இல்லை, தண்ணீரும் இல்லை அடிநிலையில. மேல் இருக்கிற அந்த உரத்தினுடைய சத்தையும் இந்த ரசாயனம் கெடுத்துட்டுது. இனிமே என்ன பண்ணும், அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை ஏழ்வார் பொறுத்தல் தலை திருவள்ளுவர் சொன்ன அறத்தை கடைபிடிச்சிட்டு உட்காந்துருக்கு, உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. எதுவும் நல்லா விளையிறீங்க. முன்னெல்லாம் கீரை எப்படி சார் இருக்கும், கத்திரிக்காய் எப்படி இருக்கும், அந்த டேஸ்டே போயிட்டு இருந்த ஏன் போச்சு அங்க, அதுல அது போட்டு பாவம். என்ன திங்கிறது, பெருசா வேணா இருக்கலாம், சொக்கனு கண்டு சட்டி அளவுன்னு. கத்திரிக்காய் எவ்வளவு பெருசா இருக்கலாம், அது நறுக்கி சாம்பார்ல போட்டா நல்லா இல்ல, பொரியல்ல போட்டா நல்லா இல்ல, கூட்டுல போட்டா நல்லா இல்ல, சிவஜிவ. ஆனா அவ்வளவு எவனுக்கு வேணும். விஞ்ஞானம் ஒரு பக்கத்தில் வளர்ந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் அழிவைத்தான் அதிகமா செஞ்சு. என்ன பண்றது, அதுக்காக தேவையில்லைன்னு ஒதுக்க முடியல, ஒதுக்க முடியல. ஒதுக்கினா இப்ப ராத்திரி ஏறணும்னா காலையில 6 மணிக்கெல்லாம் மயிலாடுதுறை போயிடலாம், விஞ்ஞானத்தை நீக்கினா எங்க போறது, நம்ம நடந்து போக முடியுமா, முடியாது. அதனால அதோட கட்டிட்டு மாரடிச்சுட்டு இப்படி இருக்க வேண்டியதான், போக வேண்டியதான் அல்லவா. சில நன்மைகளை பெற்று பல தீமைகளையும் பெற்று நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய வாழ்க்கை, அது போட்டோம். ஆகவே இந்த நான்கு நிலம், இந்த நான்கு நிலத்தோடு இன்னொரு நிலம் இருக்குனர். எப்பாவது இந்த நான்கு நிலத்துல இந்த காடு சார்ந்த பகுதி, மலை சார்ந்த பகுதிகள் எல்லாம் சில சமயங்களிலே தன்னுடைய இயல்பு நீங்கி ஒரு பாலை, அதாவது வெறும் வெப்பமான நிலப்பகுதியாக மாறுவதும் உண்டு, வெப்பமான நிலப்பகுதியாக மாறுவதும் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட வெப்பமான நிலப்பகுதின்னு தனியா ஒன்று இல்லை. இந்த மாறுதலால் அந்த வெப்பமான நிலை ஏற்படுமே தவிர அது வெப்பமானது என்ற ஒரு தனியா பிரிக்க வேண்டாம் என்று சொன்னார் தொல்காப்பியர். ரொம்ப அருமை. நடுவன் ஐந்தினை நடுவனது ஒழிய படுதிரை வையம் பாத்திய பண்பி அப்படின்னு. இந்த அஞ்சு திணையில நடுவனதாக இருக்கிற பாலை நிலம் அதுக்குன்னு ஒரு தனி நிலம் இல்லை. ஏன், என்றைக்குமே பாலையாய் அது இல்லை, என்றோ ஒரு நாள் அருமையான பசுமுள்தரையா இருந்தது அல்லது மலை சார்ந்த பரப்பா இருந்தது, ஒரு கால வகையினாலே அப்படியாக மணலாக மாறிவிட்டது என்று சொல்லு. அது போல என்னைக்குமே யாரும் ஏழையும் அல்ல அல்லவா, என்றோ அப்படிலாம் வளமா வாழ்ந்தவன் தன்னுடைய கால இயல்பினாலே மாறித்தான் ஒரு காலத்துல வறுமை நிலை பெறுகிறான் என்று சொல்லி இப்படி எல்லாம் கருதுறோம். இந்த நான்கு நிலத்துல இன்னென்ன பகுதியெல்லாம் என்று விரித்த ரொம்ப அருமையா தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த ஆசிரியனும் தவறல, நம்முடைய சேக்கடா பெருமான் கொண்டாந்து அப்படியே அங்கங்கள் அப்படி வச்சிருக்காரு. அதை பத்தி ஒரு எம்பில் பண்ணலாம் அது மாதிரி. எனவே சேக்கடார் கண்ட நிலப்பகுதிகள் என்று எடுத்துட்டு கொண்ட அருமையை சொல்லலாம். அதுல இந்த இடத்துல ஒரு மூன்று நிலம் சொல்றாரு. எங்களுடைய இந்த மலைநாடு பரசுராமன் வழிபட்டு பேறு பெற்ற இந்த மலைநாட்டில எத்தனை வளங்கள் இருக்கின்றன, மூவகை வளங்கள் இருக்கின்றன. என்ன மூவகை நலன்னர், தீரை செய்காடலின் பெருவளனும். ஒரு பக்கம் அருமையா கடற்பகுதி சேரநாடு, அந்த கடற்பகுதியினாலே அந்த நெய்தல் வளமும் இருக்குது, கடற்கரை சார்ந்த வளமும் இருக்குதான். சரி, இன்னொரு பக்கம் திருந்து நிலனின் செடுவளனும். திருந்து நிலன்னர், திருந்து நிலம்னு சொன்ன நல்ல தண்ணீர் போக்குவரத்து உடைய மருதநிலம், மடையில் வாழைப்பாய என்று சொல்றமே, மடையில வாழைப்பாயிற அளவுக்கு தண்ணி அப்படி தேங்கி இருக்கணும், அது மருதநிலம். எனவே நல்ல திருந்தல்னா மருதநிலத்தினுடைய வளம் ஒரு பக்கம் மலையாளத்துக்கு இருக்குது. ரெண்டு, மூன்றாவது வாரையின் வளனும், மலைகள் பல இருக்கின்றன எனவே மலை வளம். இந்த மூன்றும் தெரிந்தது சேரநாடு. இப்ப இதெல்லாம் இலக்கண மீதிகள் தான், இலக்கண மீதி தான். அதை அப்படி அருமையா சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினையும்படியாக செய்திருக்கிறார் சேக்கலார். தீரைசை காடலின் பெருவாளனும் நெய்தல் நிலம், திருந்து நீலனின் செழுவாளனும் மருத நிலம், வாரையில் வாழனும் அது குறிஞ்ச நிலம். இந்த மூன்றும் பெருகி மல்கு நாடு மலைநாடு. மலைநாடு என்ற ஒரு பகுதி, அது சேரநாடு என்று சொன்னார். பெரிய புராணத்தில் பேசப்படுகிற நாடுகள் எவை அப்படின்னா, ஏழு வகையான நாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்னனும் ரொம்ப ரொம்ப என்னனும் பல செய்தி இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இனிமே இன்னைக்கு படிச்சு என்னைக்கு நம்ம விளங்கி என்னைக்கு போக போறோம் ஆண்டவன் தான் கேட்கணும். என்ன படிச்சிட்டோம் ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது நாடு வந்து மூவகை நாடு தானே, சேர சோழ பாண்டிய நாடு, அதுதான் பெரு நிலையில சொல்லப்படுது. ஆனா பெரிய புராணத்துல இந்த சேர நாட்டையே ஒரு பகுதியே இல்ல ஒதுக்கி மலைநாடு என்று சொல்லுது. ஏன்னா இந்த சில சமயம் இந்த மூவேந்தருடைய ஆட்சி வந்து வலிமை குண்டிய பிறகு அவன் தடி எடுத்தவன் தண்டக்காரனாகனா அப்படின்னு ஒரு பழமொழி காலத்துல, தடி எடுத்தவன் தண்டக்காரனா கையில குச்சி வச்ச வன்முறையானவன் அவன் கையில ஓங்கி போச்சு. அப்ப இங்க இருக்கவன் கொஞ்சம் சரி, இது வரைக்கும் என்னுடைய நிலம், நான் தான் அரசன் ராஜா சிற்றரசன் என்று. இப்படி ஆங்காங்கு பற்பல் நாடுகள் சிற்றரசர்கள் ஏற்பட வலிமை, அந்த பேரரசருடைய வலிமை குன்ற 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 நாடும் பெருகியது. தொல்காப்பியர் காலத்துல மூச்சு பெரிய முடியாது. சுவாமி தமிழ்நாடு எந்த எத்தனை மூன்று தான் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு தொல்காப்பியம். வன்புகழ் மூவர்னர் சேரரும் சோழரும் பாண்டியரும் மிகச்சிறந்த போல் பிறந்தவர்கள் அல்லவா, அவருடைய தன்பொழில் வரைப்பு அந்த மூவரால் ஆளப்படுகின்ற பரப்புனர். அதனால ஒரு பய உள்ள நுழையல. அப்படித்தான் இருந்தது ஒரு நாடு நம்ம நாடு. வடவேங்கடம் தென்குமடி ஆயிரை தமிழ்கூர் நல்லுலகம் சொல்லும் போது மூவேந்தர் ஆட்சி தான். இதுல இவர்களுக்குள்ள ஒருவர் ஒருத்தர் கலாம் வர அல்லது வலிமை குன்ற, இந்த வேற்றவர்களும் வேற்று மொழியினரும் வேற்று நாட்டவரும் அது உள்ள தலைப்பட்டு அவர்களுக்கு நாம் இந்த அமைப்பில வர வர நம்முடைய நாடு பல்வேறு விதமா பிரிஞ்சு போச்சு. அப்படி பிரிந்தது. அப்படி வருகின்ற பொழுது சேர நாடு சேர நாடாக எல்லாம் ஒரு பகுதி பிரியும்படியாக, அதே பாருங்க கொங்கு நாடுன்னு ஒண்ணு பிரிஞ்சிருக்குது கொங்கு நாடு என்று, அதனுடைய ஒரு பகுதி தான் கொங்கு நாடு. மீகொங்கில் அணிகாஞ்சி வாய் என்றெல்லாம் நம்முடைய தேவாரத்துல எல்லாம் வருகிறது. கொங்கைய புகினும் கூரை கொங்கைய புகினும் கூரை பிடுங்குவார் இல்லை என்று சொல்றாரு. கொங்கு நாட்டில் போனா கூட வேஷ சட்டைக்கு ஒன்றும் கவலை இல்லை என்னாரு. அந்த நாட்டு கொங்கைய புகினும் கூரை கொள்வார் இல்லை, கூரை கொள்வார் இல்லை சுந்தர தேவாரம். அப்ப கொங்கு நாடு பிரிஞ்சது. சோழ நாட்டில் மெதுவா என்னாச்சுன்னு கேட்டார், நடுநாடுன்னு ஒன்று வந்தது. நடுநாடு இந்த நம்ம தென்னார்காடு மாவட்டம் வடஆர்காடு அது ஒரு பகுதியா இருக்கு பாருங்க, இதுவும் சோழ நாட்டில் ஒரு பகுதி நடுநாடுன்னு வந்துட்டு. அப்ப சோழ நாட்டிலேயே நடுநாடு. அப்புறம் வந்து தொண்டை நாட்டில் தொண்டை நாடு இருக்குது. தொண்டை நாட்டிலேயே கூட கொஞ்சம் ஒரு ஓரம் போனால் கொத்தப்பி நாடுன்னு இருக்கு. கொத்தப்பி நாடுங்கிறது கண்ணப்பர் வாழ்ந்த நாடு, திருத்தணி பக்கம் கொத்தப்பி நாடு. இந்த இதுலேயே வடஆர்காடு மாவட்டத்திலேயே தென்னார்காடு மாவட்டத்திலேயே நம்ம மலையமான் திருமுடிக்காரி ஆண்டருக்கு மலையமான் நாடு மலையநாடு மெய்ப்பொருளாளர் வரலாற்று மெய்ப்பொருளாளர். இப்படி பாத்தீங்கன்னா நாடு வந்து மூவகை வந்து சேர சோழ பாண்டிய நாடாக இருந்த ஒன்று சேக்கிழார் காலத்துல ஒவ்வொரு அங்கங்கெல்லாம் பிரிவுபட்டு என்ன ஆயிட்டுன்னு கேட்டா இதனுடைய பிரிவாக இதனுடைய பிரிவு அப்படியெல்லாம் காணப்படுது. ஆகவே இப்படி சேக்கிழார் கண்ட நாடுகள் இப்படியெல்லாம் பல தரப்பட்டன. இதுவே கூட ஒரு நீண்ட ஆய்வு தான். ஏன் மூவேந்தர் தன்பொழில் வரைப்பு என்று சொன்ன தமிழகம் இப்படியெல்லாம் ஆயின என்றால், வேற்றவர் வரவு, வேற்றவர் மொழி, வேற்றவருடைய அமைப்பு, நம்மில் இருக்கிற சோர்வு, நம்மில் இருக்கிற பொறாமை, இந்த ரெண்டையும் சேர்த்துங்க, பிளஸ் பாயிண்ட் பண்ணீங்க. ஆமாமா, வேற்றவர் வரவு மட்டுமல்ல, அதுக்கு வந்தவனுக்கு ஜெய போட்டானே நம்மில் சிலர், அவனும் அதுக்கு காரணம், அவனும் காரணம். இப்படி எல்லாம் சேர்ந்து இப்ப பண்பொழில் மூவர் தன்பொழில் வரைப்பு என்பதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியலையே. அந்த வரியை சொல்றதுக்கு அருகதி இல்லாமல் போயிட்டு, அருகதி இல்லாமல் போயிட்டு. நம் நாட்டை பற்றி ஒரு தொல்காப்பியர் சொன்ன ஒரு அருமையான அமைப்பை எண்ணி பார்க்க முடிகிறதே தவிர இப்பொழுது சொல்லி பார்க்க இயலவில்லையே. நாம் செய்து தவப்படையும். அதனால இந்த மலைய நாடுங்கிறது சேர நாட்டில் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிற ஒரு பகுதி அல்லவா. வரையில் வாழனும் உடன் பெருகி மல்கு நாடு மலை நாடு. அதனால் இந்த மூவகை நிலனும் சேர்ந்த சேர்க்கை என்பதனால வருணனை எப்படி வருதுனாரு, அந்த மூவகை நிலத்துக்கு ஏற்ற வருணனை வருது. என்னது? வாரி சொரியும் கதிர் மொத்தும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய மலை அந்த சேர நாட்டுல கடல்ல இருந்து முத்துக்களை அப்படியே குளிப்பாங்களாம், அது கொண்டாந்து அப்படியே அந்த கடற்கரையில குவிப்பாங்களாம், அது பாட்டு மலைமலையா இருக்கும், அது கடல்ல இருந்த முத்து. சரி, வயல் மின் கரும்பின் படு முத்தும். மருத நிலம் இருக்கல்லவா, மருத நிலத்தில் எது ரொம்ப அதிகமாக விளையும்? கரும்பு விளையும், நெல் நெல் விளையும். இந்த நெல் கரும்பு ஆகிய ரெண்டுல கரும்புல இருந்து முத்து வரும்னு சொல்றாங்க. ஆகவே மருத நிலத்து வளனாக வாயல் மென் கரும்பில் படுமுத்தும் அருமை. பரந்த வெளி காடுன்னு சொன்னமே, அதுல என்ன இருக்கும்? மூங்கில் இருக்கும். எனவே வேரல் விளையும் கூடிர் முத்தும், வேரல்னா மூங்கில், மூங்கில் இருந்து தானிய வெடித்து வருகிற முத்துக்களாம். இப்படி அப்புறம் மலைநாடு அல்லவா, அதனால மலையெல்லாம் இருக்குமே, யானைகள் இருக்கும். அதனால வேழ மறுப்பின் ஓடிர் முத்தும், யானையினுடைய தந்தத்திலிருந்து வருகிற முன்னால தொகுத்து சொன்னார், பின்னால அதனுடைய வர்ணனையை விரித்து சொன்னார். அப்ப ஒரு பக்கம் பார்த்தா கடல்ல இருக்கிற முத்து, இன்னொரு பக்கம் கரும்புல இருக்கிற முத்து, இன்னொரு பக்கம் பார்த்தா மூங்கில் இருக்கிற முத்து, இன்னொரு பக்கம் பார்த்தா யானை தந்தத்திலிருந்து வருகிற முத்து. ஆடாடாடாடா முத்துன்னு முத்து அப்படியே இருக்கும். சரி, இலக்கியம் அல்லவா இலக்கியம். ஏன்னா நீங்க அடியோர் வரலாறுன்னு சொன்ன மற்றவெல்லாம் பேசியிருந்தானே போர் அடிச்சிடும் அல்லவா. சேக்கிரார் பெருமான் செய்ததுனால அந்த இலக்கிய உணர்வும் அப்படி தட்டுது. ஏ சார், இந்த நான்கு முத்துக்களையும் வாரி குவிக்கிறவங்க யாரு சார்னார். அதான ஒரு அருமை அப்படின்னாரு. மூரல் என சொல் வெண்முத்த நகையாரு அல்லவா. இதை குவிக்கிறவங்க யாருன்னாரு, அவங்க வாயில முத்துக்கள்லாம் இருக்கிறவங்க தான் குவிப்பாங்கன்னு. இல்லன்னா மற்றவங்க வாயில போட்டுக்குமா வாரி வாரி இல்லைங்களா, அவங்க வாயிலேயே தான் முத்து இருக்குது. அதனால வாயில் முத்துக்களையே உடையவர்களாக இருக்கிற பெண்கள் இதை குவிக்கிறாங்க. இதான் இலக்கியம், இதான் இலக்கியம். இது வரி இல்லாம இருந்ததுன்னு வச்சுங்க வெறும் வரலாறு, வரலாறு சொன்னாங்க. அதை இலக்கியமாக ஆக்குவது இதெல்லாம் யார் சாமி குவிக்கிறார்னாரு, வாயிலேயே முத்துக்களை உடையவள் இருக்கிறாங்களே அவர்கள் இந்த முத்துக்களை எல்லாம் குவிக்கிறார்கள். முத்தன்னவன் நகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். மனசுல வராம இருக்குமா, பல்லேன மகாபாவின்னு அர்த்தம். ஆமாம், முத்துன்னு வரும்போது கொண்டு போய் எங்க விழுந்தனும், திருவாசத்துல விழுந்தோம். ஆகவே மூரல் என சொல் வெண்முத்த நகையார் தெரிந்து முறை கோக்கும். அவங்க இந்த முத்துக்களை கோப்பாங்களா, எல்லா முத்தும் கோத்தர மாட்டாங்க, பாப்பாங்க, பார்த்து எங்கேயா ஒரு சிறு தொலை இருந்து தூக்கி செஞ்சிடும். சும்மா அழகான முத்துக்கள் வனப்பு கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கிறது மட்டும் எடுத்து கோப்பாங்க.